ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ காஞ்சிபுர க்ஷேத்திரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அன்னையை குறித்து மூகவியானவர் தியானித்து அருளி செய்த மூக பஞ்சசதி ஸ்லோகத்தில் ஆரியாசதகத்தில் வரக்கூடிய ஸ்லோகங்கள் 97 முதல் 100 வரை. மூகவியானவர் இந்த ஸ்லோகத்தை சத்கிருத தேசிக சரணாக என்று அமைக்கிறார். அதாவது, ஜெகன்மாதாவே குருநாதருடைய பாதங்களை பூஜித்தவர்களான சில பாக்கியசாலிகள் சபீஜ யோகம் நிர்பீஜ யோகம் என்ற மாடிகள் வழியாக மோட்சம் என்ற மாளிகையின் உச்சி மாடிக்கு உன்னுடைய அனுகிரகத்தினால் ஏறுகிறார்கள் என்று கூறுகிறார். இதில் பக்தர்கள் யோகாபியாசத்தின் மூலமாக அம்பிகையை உபாசித்து பரம புருஷார்த்தமான மோட்சத்தை அடைவதாக சொல்லப்படுகிறது. அதற்கு முக்கியமான ஒத்தாசையானது குருவின் உபதேசம் ஆதலால் அது இங்கே சத்கிருத தேசிக சரணாக என்று சொல்லப்படுகிறது. சௌதம் என்றால் பல மாடிகளை உடைய மாளிகை என்று அர்த்தம். வலபி என்றால் அப்பேற்பட்ட மாளிகையின் மாடிகள் எல்லாவற்றிற்கும் மேலான மாடி என்று அர்த்தம். மோட்சமானது பல மாடிகளுடைய மாளிகையாக அபவர்க்க சௌத என்று சொல்லப்படுகிறது. மோட்சம் என்பது சாரோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுஜ்யம், கைவல்யம் என்று மெம்மேலான 5 மாடிகளை கொண்டது. இவற்றில் எல்லாவற்றிற்கும் மேலானதான கைவல்ய மோட்சம் அபவர்க்கசௌ தவலபி என்று இங்கு சொல்லப்படுகிறது. இப்பேற்பட்ட மாளிகையுள்ள மாடிகளை ஏறுவதற்காக ஏற்பட்ட நிஷேணி அதாவது மாடிப்படிகளாக யோகம் சொல்லப்படுகிறது. யோகமானது படிப்படியானதாக சொல்லப்படும். அப்படி படிப்படியாக ஏறி வரும்போது முடிவாக சபீஜ யோகம் என்ற சம்பிரஜ்ஞாத சமாதியானது ஏற்படுகிறது. பீஜம் என்பதனால் பூர்வ கர்மாக்களின் சம்ஸ்கார வசத்தால் ஏற்படும் விருத்தியானது குறிப்பிடப்பட்டது. இது சம்பிரஜ்ஞாத சமாதி காலத்திலும் இருப்பதால் அதை சபீஜ யோகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த யோகாபியாசத்தில் கடைசி நிலையாக சொல்லப்படுவது சம்பிரஜ்ஞாத சமாதி. அதாவது, இந்த சம்சார சாகரத்தில் உழண்டு கொண்டு தாமரை இலை நீர்த்துளி போல இருந்தும் இல்லாமலும் இருப்பது என்று சொல்லப்படுகிறது. அவ்வாறு யோகாபியாசம் செய்யும் பொழுது அதற்கும் மேலாக அவ்விதமான விருத்தியும் அற்றுப்போய் கர்ம சம்சாரங்கள் இருந்தும் மனதானது நிராலம்பமானதாகவும் நிர்விகல்பமாகவும் இருப்பதானது அசம்பிரஜ்ஞாத சமாதி என்றும் நிர்பீஜ யோகம் என்றும் சொல்லப்படுகிறது. சம்பிரஜ்ஞாதத்திலிருந்து அசம்பிரஜ்ஞாதமும் சபீஜ யோகத்திலிருந்து நிர்பீஜ யோகமும் சித்திக்கிறது. இந்த நிலையில்தான் கைவல்ய முக்தி ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. இந்த யோகாபியாசங்கள் பதஞ்சலி மகரிஷியின் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் மிகவும் தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு சாதகன் யோகாபியாசத்தினால் எவ்வளவு முயன்றாலும் மோட்சம் கிடைப்பதானது அம்பிகையின் அனுகிரகத்தை பொறுத்ததாக இருப்பதால் அதையும் இங்கு தவக்கிருபையா என்று குறிப்பிடப்படுகிறது. யோகாபியாசத்தினால் அம்பிகையை அடையலாம் என்ற கூற்றின்படியும் சாதகன் எவ்வளவுதான் முயன்றாலும் அம்பிகையின் அனுகிரகம் இருந்தால்தான் அந்த யோகாபியாசமானது சித்திக்கும் என்பது இங்கு கருத்தாக விளங்குகிறது. மேலும் அடுத்த ஸ்லோகத்தை அந்தரபி பகிரபித்வம் என்று அமைக்கிறார். அதாவது, அந்தகனான யமனுக்கு அந்தத்தை அதாவது முடிவை உண்டு பண்ணிய மார்க்கண்டேயருக்காக காரணை சம்ஹாரம் செய்த பரமசிவனுடைய அகங்கார ரூபிணியாயிருக்கும் நீ சகல பிராணிகளுக்கும் உள்ளிலும் வெளியிலும் இருந்து கொண்டு இடைவிடாத தியானத்தையுடைய பக்தர்களுக்கு எப்போதும் மேன்மையை அதிகரிக்கச் செய்கிறாய் என்று அமைக்கிறார். நிர்வாதி சம்வித் ரூபமாயிருக்கும் பரபிரம்மத்திற்கு அத்துடன் அபிண்ணமாயிருக்கும் சக்தியினால்தான் அகம் என்ற உணர்ச்சியானது ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது. அதாவது, எந்த சலனமும் இல்லாமல் நிச்சலனமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தினுடைய அந்தரியாமியாக விளங்கக்கூடிய சக்தியினால்தான் அகம் என்ற உணர்ச்சியானது அகங்காரமானது ஏற்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. பிரகாச ரூபமான பிரம்மம் விமர்ச ரூபமான கண்ணாடியில் சக்தியான தன் பிரதிபிம்பத்தை பார்த்தவுடன் அது யார் என்ற சந்தேகம் தோன்றி தான் தான் அதாவது அகமகம் என்ற உணர்ச்சியானது ஏற்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அந்த பரபிரம்மத்தினுடைய அகங்காரம் சலனத்தினால்தான் ஜெகத் சிருஷ்டி ஏற்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி சகல ஜெகத் சிருஷ்டிக்கும் காரணமான பரத்தினுடைய அகம்பாவத்திற்கு அம்பிகை காரணமாயிருப்பதால் அம்பிகை அவருடைய அகந்தா ரூபிணி என்றும் அகங்கார ரூபிணி என்றும் சொல்வது வழக்கம். மேலும் கலமஞ்சுள வாக்கணுமித என்று அடுத்த பாடல் அமைகிறது. அதாவது, தாயே, அத்தியந்தம் இனிமையான குரலிலிருந்து ஊகிக்கப்பட்ட கழுத்தாகிற கூட்டில் இருக்கும் கிளியை பிடிக்க வேண்டும் என்ற ஆசையினால் மன்மதனால் வைக்கப்பட்ட கோவைப்பழம் போல உன்னுடைய உதடு தோன்றுகிறது என்று அமைக்கிறார். அதாவது, அம்பிகையின் உதடானது கோவைப்பழம் போல் இருப்பதை இதில் வெகு அழகாக வர்ணித்திருக்கிறது. அம்பிகையின் குரலானது அவளுடைய கழுத்திலிருந்து வெளிவருவதை கேட்ட மன்மதனானவன் அந்த கழுத்தாகிற கூண்டிற்குள் ஒரு கிளி இருந்து பேசுவதாக நினைக்கலானான். அதன் பேரில் அதை பிடிக்க வேண்டுமென்ற ஆசை அவனுக்கு உண்டாயிற்று. சாதாரணமாக கிளிகளை பிடிப்பதற்கு அவற்றிற்கு பிரியமுள்ள ஒரு சாமானை அவற்றின் எதிரில் வைத்து அதை தின்ன அனைவரும் பிடிப்பது வழக்கம். கிளிகளுக்கு கோவைப்பழத்தில் பிரியம் அதிகம் என்பது மன்மதனுக்கு தெரியும். ஆகையால் அம்பிகையின் உதிராகிற கோவைப்பழத்தை வைத்து அந்த கிளியை பிடிக்க மன்மதன் ஏற்பாடு செய்ததாக இங்கு வர்ணிக்கப்பட்டது. அம்பிகையின் கழுத்து கிளியினுடைய கூட்டிற்கும் குரலானது கிளியின் குரலுக்கும் அதரம் கோவைக்கணிக்கும் உபமானமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. சம்பாசுரன் என்ற மிகவும் மாயாவியான அசுரனை சம்ஹாரம் செய்ததால் மன்மதனுக்கு சம்பாராரி என்று பெயர். இப்படி எல்லாரையும் விட மாயாவியாகவும் சகல ஜனங்களுடைய மனதையும் மயக்கி கலக்குகிறவனான மன்மதனே அம்பாளுடைய குரலின் இனிமையை பார்த்து மயக்கமடைந்தான் என்றால் அதை பற்றி அதிகமாக வர்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. மேலும் அப்பேற்பட்டவன் வைக்கும் கோவைப்பழமானது சாமான்யமாக இருக்கக்கூடியது அல்ல. ஆகையால் அம்பிகையின் அதரத்தின் அழகை பற்றியும் அதிகம் சொல்ல தேவையில்லை என்கிறார் இங்கு முகவி. அம்பிகையின் கழுத்து, குரல், அதரம் இவற்றின் அழகை பற்றி ஸ்ரீ சங்கர பகவத் பாதாச்சாரியாலும் மிகவும் விசேஷமாக சௌந்தரிய நகரியில் வர்ணித்துவதை பார்க்கலாம். அடுத்த ஸ்லோகத்தை ஜெய ஜெய ஜெகதம்ப சிவே, ஜெய ஜெய காமாட்சி ஜெய ஜெயாத்ரி சுதே, ஜெய ஜெய மகேஷ தயிதே, ஜெய ஜெய சித் ககன கௌமுதி தாரே என்று அமைக்கிறார். அதாவது, ஜெகன்மாதாவே, பரமசிவனுடைய பத்னியே ஜெய ஜெயா, சர்வோத்கர்ஷமாக என் முன் விளங்கிக் கொண்டிருக்கவும் ஈ காமாட்சி பர்வதராஜன் பெண்ணே ஜெய ஜெயா, பரமேஸ்வரனுடைய பத்னியானவளே ஜெய ஜெயா, சித் என்ற ஆகாசத்திலிருந்து பெருகும் நிலவின் தாரையாய் இருப்பவளே ஜெய ஜெயா என்று அமைக்கிறார். இதுவரையில் அம்பிகையை பற்றி பலவிதமாக வர்ணித்திருந்தும் திருப்தி அடையாத முககவியானவர் அம்பிகையை பல பெயர்களால் அழைத்து தன்னை அனுகிரகிக்க வேண்டும் என்று எப்போதும் தன் முன்பாக ஜெயத்துடன் விளங்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். இத்துடன் மூககவியானவர் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அன்னியை குறித்து தியானித்து அருளை செய்த மூக பஞ்சசதி ஸ்லோகத்தில் ஆர்யா சதகமானது முடிவடைந்தது. அடுத்த ஸ்லோகமானது பலஸ்ருதி. அதாவது, இந்த சதகத்தை சொல்வதனால் உண்டாகும் அம்பிகையின் அனுகிரகத்தை பற்றி சொல்கிறது. அதாவது, ஆர்யா சதகம் பக்தியா படதாம் ஆர்யா கடாட்சேன நிஷரதி வதன கமலாத் வாணி பியூஷ தோரணி திவ்யா என்று அமைகிறது. அதாவது, பக்தியுடன் இந்த ஆர்யா சதகத்தை வாசிப்பவர்களுக்கு ஜெகதம்பியின் கடாட்சத்தினால் அனுகிரகமும் அவர்களுடைய முகாரவிந்தங்களிலிருந்து திவ்யமான மிகவும் உயர்ந்ததான வாக்கானது அமிர்ததாரை போல் வெளிவருகிறது என்று இந்த சதகத்தின் பலஸ்ருதியானது நிறைவடைகிறது. இங்கனம் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்தில் வீற்றிருக்கக்கூடிய ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அன்னையின் அருட்கடாட்சத்தை பற்றியும் லீலைகள் பற்றியும் சூட்சும தத்துவங்களை பற்றியும் ஸ்ரீ மூககவியானவர் மூக பஞ்சசதி ஸ்லோகத்தில் ஆர்யா சதகத்தில் வரக்கூடிய 100 ஸ்லோகங்களை மிகவும் அழகாக வர்ணனையாக எடுத்துரைத்திருக்கிறார். அந்த ஸ்லோகங்களை அவர் கூறிய நடையிலேயே நாமும் ஸ்லோகங்களாக பாராயணம் செய்வோம். ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அன்னையின் அருளுக்கு பாத்திரமாவும். ராதேகிருஷ்ணா.